போராடும் என் நெஞ்சமே. புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு பதராதே மனமே. போராடும் என் நெஞ்சமே.
போராட்டம் அதிக காலம் அல்ல. பல காரியங்கள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள், பல இழப்புகள், போராட்டம். ஆனால் அது அதிக நாட்கள் அல்ல. இந்த நாட்கள் நீளாது, இந்த காலம் தொடராது, இந்த கஷ்ட நாட்களும் கடின சூழ்நிலைகளும் தொடர்கிறவைகள் அல்ல. ஹாலலோயா, அதன் மத்தியிலும் தேவனுடைய கரம் உன்னை வழி நடத்தும். ஹாலலோயா, ஹாலலோயா. இருளிலே இருளில் உட்கார்ந்தால் அவர் எனக்கு வெளிச்சமாவார் என்று யோபு என்கிற பக்தன் சொல்லுகிறார். பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டம் வந்தது, ஆனாலும் ஆண்டவர் உன்னை கைவிடவில்லை. பாருங்கள், உன்னையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆகவே நீ அசைக்கப்படுவதில்லை. நீ நம்பி இருக்கிற தேவன் உன்னை அசைக்கப்பட விட மாட்டார். ஹாலலோயா, 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 ஹாலலோயா. என கருமையானவர்களே, இந்த போராட்ட நாட்கள் நீளாது. ஹாலலோயா, ஹாலலோயா, ஹாலலோயா. ஆண்டவனுடைய வாழ்க்கையை கவனிக்கிறார். நீ கடந்து போகிற பாதையை தேவன் கவனிக்கிறார். உடைய சூழ்நிலைகளை தேவன் கவனிக்கிறார். தேவன் காணாமல் ஒன்றுமே இல்லை. அவர் உன்னை காண்கிற தேவன், அவர் உன்னை காண்கிற தேவன், அவர் உன்னை காண்கிற தேவன். மட்டுமல்ல, உன் கரத்தை பிடித்து நடத்துகிற தேவன். ஹாலல, கைவிடாத தேவன், அவர் கைவிடாத தேவன். உன் தேவன் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார். ஹாலலோயா, ஹாலலோயா, ஹாலல். நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் அலைமோதுறது போல, போது எங்கே நம் தேவனினை கைவிட்டாரோ என்கின்ற பல எண்ணங்கள் நமக்குள்ளே அலைமோதத்தான் செய்யறது. ஆனாலும் உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்களால் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மறுநாபரியந்தம் நம்மை நடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தத்தை நாம் விசுவசிப்போம். ஹாலலோயா. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். ஹாலலோயா. நீ ஆராதிக்க தேவன் உண்மை உள்ளவர். மட்டுமல்ல, அவர் உயிர் உள்ளவர். அவர் உயிர் உள்ள தேவன், உன்னை கைவிட மாட்டார். ஹாலலோயா, ஹாலலோயா, ஹாலலோயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹால, எல்லாரும் கரங்களை உயர்த்திங்க, சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் நம்புகிறேன் ஐயா. என் வாழ்க்கையில கடினமான சூழ்நிலை இருந்தாலும், கஷ்டங்கள் அலை மோதினாலும், ஆண்டவரே உம்மை நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை உம்மை நான் நம்புகிறேன். தேவகுமாரனை உம்மை நான் நம்புகிறேன். ஓ, நீர் என்னை கைவிட மாட்டீர், 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 நீர் என்னை கைவிட மாட்டே. ஓ காட், ஹாலலூயா, 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 ஹாலலூயா. அருமை ஆண்டவரே, நான் உன்னை காக்கும்படி உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. உன்னை காக்கும்படி நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, நீர் பராக்கிரமசாலியாய் எங்களோடு இருக்கிறப்பா. மகாபெரிய பராக்கிரமசாலியாய் எங்களோடு கூட இருக்கிறேன், எங்களோடு கூட இருக்கிறேன், எங்களோடு கூட இருக்கிறேன். ஓ ஹாலலூயா, ஹாலலூயா. கைவிட மாட்டார் நம்முடைய ஆண்டவர், நம்மை கைவிடவே மாட்டார். ஹாலலூயா, ஹாலலூயா. ஓ ஹாலலூயா. இயேசுவே, அருமை ஆண்டவரே, நாங்க கடந்து போற பாதை நீர் அறிவீர். ஒவ்வொருவரும் கடந்து போற பாதை நீர் அறிவீர். ஆனால் அந்த கடுமையான சூழலிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறையா. அவைகள் நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எங்களுக்கு சொல்லித்தாருங்க. உணர்வற்றவர்களா இருந்திராதபடி அந்த சூழலில் உமக்கு உண்மையுள்ளவர்களா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.
நான் நம்புகிறேன், என்னுடைய ஆவியில நான் உணர்றது போல, தேர் ஆர் சம் பீப்பிள் இப்படி நீங்க நினைக்கிறீங்க. நான் நன்மை செய்யறேன், நல்லது செய்யறேன், ஆண்டவரை தேடுகிறேன், அவரை நேசிக்கிறேன். ஆனா ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் ஆண்டவர் இதெல்லாம் அனுபவிக்கிறார், அனுமதிக்கிறார்? ஏன் தேவன் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்? சண்டாளர்கள் பெருகியிருக்கிறார்கள், அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அக்கிரமம் செய்வர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்களே. தேவ பயம் மட்டுமெல்லாம் செழித்து வாழுறான உலகம் பிரகாரமா. ஆனா தேவனை தேடுற ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை? ஆண்டவர்கள் அன்பு கூற எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள், ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்னெல்லாம் நீங்க உங்க உள்ளத்துல நினைக்கிறீங்க அல்லவா? சரி, இப்ப எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம், எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம். நான் சொல்றது ஒரு முக்கியமான வசனம். நீங்க எவரையும் தேவோட வசனத்தை நம்பி அதை உங்களோட வாழ்க்கையில தீர்க்கமாக நீங்க பிடித்துக் கொள்றீங்களோ, நான் சொன்னது போல இருளில் நீங்க உட்கார்ந்தாலும் தேவன் உங்களுக்கு வெளிச்சமாக மாறுவார். தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டு கவனிக்காமல் இருந்து விட்டால் நமக்கு தான் நஷ்டம். பிசாசு சிரிப்பார். சோ, நான் வாசிப்போம் பனிரெண்டாம் அதிகாரம், எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் 6வது வசனம். வாசி 12:6.
கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள்.
அடுத்தது எப்படி?
நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ?
எல்லாருக்கும் கிடைக்கும்
சிச்சை. உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரரா இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே.
கவனிங்க, தீர்க்க தரிசனங்களையும் காக்க எழுதப்பட்ட வார்த்தைகள் வல்லமை பொறுத்தவை, பலம் மிக்கவை,
அழியாதவைகள் அழிவில்லாத. சோ இந்த வசனம் தெளிவாக நமக்கு பதில் சொல்றது. தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுறாரோ அவனை அவர் சித்தித்து தாம் சேர்ந்து கொள்கிற எந்த மகனையும் கண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுமா போன புத்திமதியை நீங்கள் மறந்து தகப்பன் சச்சியாரும் பதர்ந்த முன்னாள் தேவன் அன்பு கூறுறாரோ அவர்களை அவர் கடிந்து கொண்டு சித்திக்கிறார். மட்டுமல்ல தனக்கு ஏற்றபடி நம்மை கண்டிக்கிறார் என்றும் சொல்றது. தேவனை தேடுகிறோமே, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறோமே, மை இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்கிறது, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டங்கள், ஏன் இவ்வளவு நஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், வாய் தேவன் எங்கு இருக்கிறார். தேவனை அறியாதவன் வாழ்றான், அநியாயம் செய்யறவன் இந்த உலக பிராரமாக நல்லா இருக்கிறான், அக்கிரமம் செய்யறவன் இந்த உலக பிராரமா ஓகோன்றமான, ஆனா தேவனை சேவிக்கிறன் ஆண்டிடத்தில் அன்பு ஏன் எனக்கு என்றெல்லாம் சிநேகத்தை நாம் நினைக்கிறோம் இல்லையா. யார் யார் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுறோமோ தேவன் அவர்களை எல்லாம் சிச்சித்து தகப்பன் கண்டிக்கிறது போல நம்மை கண்டிக்கிறான், நம்மை சிச்சிக்கிறான். சோ ஒரு நாள் நான் இப்படியான சில கேள்வி எனக்குள்ள எழும்பிக் கொண்டிருந்தேன். இப்ப எல்லாம் நடக்கிறது, ஆண்டவரை அறியாதவன் எல்லாம் ஓக கொண்டிருக்கிறான், தேவனுடைய பிள்ளாக்கி நமக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று இதே கேள்வி எனக்குள்ளே எழும்பின ஒரு நேரம் உண்டு. அப்பொழுதுதான் எனக்கு ஆண்டவர் தெளிவான இந்த வசனத்தை எனக்கு காட்டித்தார். அதன் பிப்பு என் மனதில் எழும்பின அமைதி சொல்ல முடியாது. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனை அறியாதவர்களுக்கும் மனம் போல வாழ்றவர்களுக்கும் பாவத்தில் புரளுறவர்களுக்கும் தேவன் அவர்களை சிக்ஷிக்கிறதில்லை, அவளுக்கு நியாய தீர்ப்பு ஆயத்தமாறு. ஆனால் தேவன் தான் அன்பு கூறுபவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். ஏன்னா நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கும். நம்மை சரியான விதத்துல வணைந்தெடுத்து இன்னும் சொல்ல போனால் தேவன் தனக்கு ஏற்ற பாத்திரமாய் நம்மை சரிப்படுத்த வணைந்தெடுக்க சிற்சில சிற்சைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதிக்கத்தான் செய்கிறார். ஆகவே அந்த நேரத்தில் நாம் அமர்ந்திருந்து ஆண்டவரே இந்த சூழலில் நான் என்னத்தை கற்றுக்கொள்ளும் எனக்கு சொல்லித்தான், அப்படி சொல்லுகிற உள்ளங்கள் பாக்கியவன். அவர்கள்தான் தேவனை இதயத்தை புரிந்து கொண்டவர்கள், அவர்கள் தான் தங்கள் தேவனை சரியாய் அறிந்திருக்கிறவர், அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் சிக்ஷையே இல்லாவிட்டால், ஆண்டவர் நம்மை தண்டிக்காவிட்டால், சிக்ஷிக்காவிட்டால், நம்மை திருத்தாவிட்டால் நாம் வேசிக்குள்ளாக இருப்போம் என்று இந்த வேதம் நமக்கு சொல்றது. இன்றைக்கும் தேவன் சிங்காசனத்தில் தான் இருக்கிறார். விசுவாச ஆமை சொல்லுங்க, உச்சாம ஒரு அலுவலியா சொல்லுங்க. நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 7:1 7:1 படி.
பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல் இருக்கிறதல்லவோ.
பூமியிலே
போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ.
காலம் அதை பூமியிலே போராட மனுஷனுக்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கு. பிரசங்கின் புஸ்தகம் படிக்கப்பட 3:1 இப்படியாய் சொல்றது. நான் சொல்றது தயவு செய்து நல்லா நிதானிங்க, சிந்திங்க. உங்களோட ஆவிக்குள்ள தேவனுடைய வசனம் ஊடுருவதற்கு இடம் கொடுக்கு. யோபு 7:1 சொல்றாரு, பூமியிலே போராட மனுஷனுக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் உண்டுன்றார். பிரசங்கின் புஸ்தகம் 3:1 நான் வரும்போது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. என்று வேதம் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பூமியிலே போராட ஒரு காலம் உண்டு, மனுஷனுக்கு போராடாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, சந்தோஷமா இருக்க ஒரு காலம் உண்டு, துக்கமா இருக்க ஒரு காலம் உண்டு, வாழ்ந்திருக்க ஒரு காலம் உண்டு, வாழாமல் இருக்க தாழ்ந்திருக்க ஒரு காலம் உண்டு, உயர்ந்திருக்க ஒரு காலம் உண்டு, நாட்ட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு, இதெல்லாம் அவர் சொல்லிட்டு போறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பூமியிலே மனுஷன் போராட ஒரு காலம் அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. யோபு 10:17 யோபு 10:17
நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் ரட்டிக்க பண்ணுகிறேன், என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறேன், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்க.
இங்க யோபு என்கிற பக்தன் நல்லா கவனிங்க, நான் சொல்றத 10:17 யோபு என்கிற பக்தன் சொல்றாரு. கீழ்பகுதியில பாருங்க, போராட்டத்தின் மேல் போராட்டம் என்ன செய்தா அதிகரிக்கிறது. அப்படியே இந்த செய்தியின் தலைப்பு போராட்டத்தின் மேல் போராட்டம். பாடல் அழகாக பாடுறாரு இல்லையா, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. சாரி, யோபு சொல்றாரு போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. யோபு ஒரு உத்தமன், ஒரு உத்தமமான பக்தன் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும், உண்மை உள்ளவன் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்தம் உள்ளவன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அவனை போல பூமியில ஒருத்தரும் இல்லை என்று தேவனே அவனை குறித்து சாட்சியம் கொடுத்திருக்கார். இதற்கு மேல அவனை குறித்து நமக்கு சொல்ல ஒரு வார்த்தை என்னதான் இருக்கு? பூமியிலே அவனை போல ஒருத்தரும் இல்லை. அப்படிப்பட்ட மனிதன், தேவனால இப்படிப்பட்ட சாட்சியை பெற்ற ஒரு தேவ மனிதனுடைய வரலாறு, போராட்டத்தின் மேல் போராட்டம் எனக்கு அதிகரித்திருக்கு. ஒரு கட்டத்திலே யோபு தான் பிறந்த நாளை சபித்தார் என்று எழுதப்பட்டார். அவ்வளவுக்கு அவருடைய வாழ்க்கையிலே போராட்டம், திடீரென வாழ்க்கையில் ஏற்பட்ட சரி, ஒரு நாளிலே ஏற்பட்ட மாபெரும் மாற்றத்தை அவனால ஜீரணிக்க முடியும். ஓஹோ என்று வாழ்ந்தவன், அவனுக்கு இருந்த சொத்துக்களை வாசித்தால் நமக்கு தலை சுத்து. அதை விட அவனுக்கு இருந்த பிள்ளைகள், கிழக்கத்தி புத்திரர்கள் எல்லாரையும் பார்க்க அவன் சீமானாக இருந்திருக்கிறான், செழித்து வாழ்ந்திருக்கிறான், நீதிமானாக இருந்திருக்கிறான், உத்தமனாக இருந்திருக்கிறான், தேவனாலே நற்சாட்சி பெற்ற இவ்வளவு உயரத்தில் இருந்த ஒரு நல்ல மனிதன், திடீரென ஒரே நாளிலே எவ்வளவு உயரத்தில் இருந்தானோ அவ்வளவுக்கு கீழே அவன் வந்துட்டான். அந்த மாற்றத்தை திடீரென அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த தாக்கத்தை, இந்த மாற்றத்தை, இந்த உபத்திரவத்தை, இந்த இழப்புகளை அல்லது இந்த இறப்புகளை அவனால ஜீரணிக்க முடியாது. நல்லா கவனி, ஒரே நாளில ஏற்பட்ட இழப்புகள், குமாரர் ஒரே நாளில மறித்து போனார்கள், இருந்த சொத்துக்கள் ஒரே நாளில அழிந்து போய்விட்டது, ஒரே நாளில் அவனுக்கு ஏற்பட்ட இவ்வளவு பெரிதான இழப்பை அவனால ஜீரணிக்க முடியல. மட்டுமல்ல, அவன் சரீரத்திலே ஏற்பட்ட வியாதி, உத்தமன், தேவனை தேடினவன், தேவனுக்கு பிரியமானவன், அவன் சரீரத்திலே ஏற்பட்ட வியாதி அவனால ஜீரணிக்க முடியல. ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு, ஓயாம சுரட்டி கொண்டு தனியே புழுதியிலே அந்த வெயிலிலே உட்கார்ந்து இருக்கிறான். அவன் அதை குறித்து சொல்லுகிற வார்த்தைகளை சொல்ல போனால் அந்த நேரம் நம்ம நேரம் அதிலே போயிடும். ஒரே நாளிலே ஏற்பட்ட ஒரு மாபெரும் சரிவு அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய குடும்பத்திலே ஏற்பட்ட பிரச்சனைகளை அவனால ஜீரணிக்க முடியல. அந்த சூழ்நிலையில அவன் சொல்றான், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரித்துக் கொண்டே போவார். நண்பர்கள், நல்ல நண்பர்கள் என்று இருந்தார்கள், ஆனால் சமயம் வந்தபோது அந்த நல்ல நண்பர்கள் எல்லாம் கெட்ட நண்பர்களாக மாறிவிட்டார்கள். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா, நாம் எல்லாரும் நல்லவர்கள் தான், ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் தான் நம்ம யார் என்று வெளிப்படும். தெளிவுக்கு, நாம் எல்லாரும் நல்லவர்கள், ஆனால் ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் தான் நம்ம யார் என்று இன்னார் என்று அடையாளம் காட்டும், இனம் காட்டும். அதுவரைக்கும் நாம் எல்லோரும் நல்லவர்கள். இதற்கு குறித்து ஏராளம் காரியங்கள் நான் வேதத்தில் எடுத்து சொல்ல முடியும், ஆனா நம்ம நேரம் அதுக்கு அல்ல. சோ எல்லாரும் நான் நல்லவர்கள், ஆனா ஒவ்வொரு காரியங்கள் வரும்போது தான் நாம் யார் என்பதை நமக்கு வெளிப்படும். சோ யோபுக்கும் நண்பர்கள் இருந்தார்கள், அவன் நல்லா இருக்கும் போது அவர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள், ஆனா அதே யோபு இன்றைக்கு கொத்து கெட்டு போய் எல்லாவற்றையும் இழந்து அவன் புழுதியில உட்கார்ந்து இருக்கும் போது நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் கெட்ட நண்பர்களாக மாறிவிட்டார்கள். அவன், நீ செய்த அநியாயத்தினால்தான் உனக்கு இப்படி என்று வெளிப்படையாக சொன்னார். அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள்
அவனை தேற்ற வந்தவர்கள், அவனை வலுப்படுத்த வந்தவர்கள், சொல்ல நல்ல நண்பர்களாய் வந்தவர்கள் சொன்ன வார்த்தை, நீ செய்த பாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிக்கிறாய். நல்லவர்கள் என்று இருந்த நண்பர்கள் இப்போ யோபு பார்க்கிறார், ஐயோ நீங்களும் அப்படியா, மனைவி மறுபுறம், இதெல்லாம் நாம் அறிந்த காரியம். சோ ஒரு உத்தமமான ஒரு தேவ மனுஷன், தேவனுக்கு பயந்து தேவனாலே நச்சாட்சி பெற்ற ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறான், என் வாழ்க்கையிலே போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. படித்தனுக்கு அவன் யாரு? ஒரு தேவ மனிதன். உன்னை போல என்னை போல நம்மளும் பார்க்க உத்தமமாக தேவனை தேடும் ஒரு உண்மை உள்ள தேவ மனுஷன் சொல்றான், என் வாழ்க்கையிலே போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. நான் இலகுவாக ஒரு காரியம் சொல்றதுண்டு விளங்குவதுக்காக, அதை இப்ப சொல்றேன். செத்து போன ஒரு பறவையை சுட வேண்டிய அவசியம் இல்லை, உயிரோடு இருக்கிறது தான் இலக்கு வைக்கணும், அதை விழுத்துறது. நான் சொல்றது ஒரு அளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்க நம்பர். ஒரு காலத்துல நாம் எல்லாரும் செத்து போனவர்கள் தான், ஆவியில எல்லாரும் மறித்து போய் கிடந்தோம். ஏபிசிய 2:1-2 நாம் வாசிக்கவே என்ன சொல்றது, அக்கிரமங்களாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்றது. பாவத்திலே மரித்து போய் கிடந்தோம். இந்த கட்டுக்குமார தகப்பன் அவனை பார்த்து குமாரனை பார்த்து சொல்ற, என் குமாரனாக இவன் மரித்தான், மறுபடி உயிர்த்தான், அவன் சாக இல்லை. இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய ஒரு மரணம். அவன் வாழ்ந்த பின்மார்க்கமான வாழ்க்கை, அவன் புரண்ட பாவ வாழ்க்கை, அவன் வாழ்ந்த அசுத்தமான வாழ்க்கையை தகப்பன் சொல்றாரு, அவன் மறித்து போனான், ஆனா இப்பொழுது திரும்ப உயிர்ப்பித்தான், வாருங்கள் சந்தோஷம் கொண்டாடுவோம் என்று அந்த தகப்பன் சொல்றாரு. என்ன கருமானவர்களே, ஒரு காலத்துல நாம் மறித்து போய் கிடந்தோம், பாவத்துல புரண்டோம், தேவனை அறியாமல் வாழ்ந்தோம், இஷ்டம் போல வாழ்ந்தோம், மனம் போல வாழ்ந்தோம், மனசும் மாம்சம் விரும்புறது எல்லாத்தையும் செய்தோம், அது மறித்து போன வாழ்க்கை, செத்து போன வாழ்க்கை. அந்த காலகட்டத்தில் பிசாசுக்கு நமக்கும் போராட்டம் இல்லை, ஏன்னா நாம் அவனுக்கு ஃப்ரெண்டா இருந்திருக்கோம், அறிஞ்சோ அறியாமல், அல்லது அவங்க டொமினேஷன் நிக்கல, அவருடைய ஆலயக்கள் இருந்திருக்கும், தெரிஞ்சோ தெரியாமலோ, புரிஞ்சோ புரியாமல். ஆனா இப்பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். ஒரு அலுவலியா சொல்லுங்களேன், மறித்து போய் கிடந்த நம்மை இயேசு உயிர்ப்பித்திருக்க, நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு அவதான் இங்க இருக்கோம். இல்ல வேற எங்க நீப்போம் இல்லையா, என்ன ரோடல் மார்க்கெட் போடுறாங்க, சனிக்கிழமை இல்ல சாரி சுண்டா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ரோடல் மார்க்கெட் போடுறாங்க. இப்ப அங்க நீப்போம், மலிவுல என்ன சாமான் இருக்குது, வாங்கி பொருட்களை வீட்டில குவிப்போம், வாருங்கள் நல்லது ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லி அங்க நின்றுருப்போம், அல்லது எங்கேயோ நின்றுருப்போம் எப்படியும். ஆனால் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கபடியால் இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து தேவன் நாம் ஆராதிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம், கேட்கிறோம் மட்டுமல்ல அதுக்கு நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். என்ன கரிமானவர்களே, தர்மமான தேவ பக்தர் சொல்றார், போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொருவரும் பலவித போராட்டங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். நீங்க யாராவது இந்த வாழ்க்கையிலே நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எனக்கு போராட்டம் இல்லை, போராட்டமே இல்லைன்னு சொன்னால் உங்களோட ரட்சிப்பு குறித்து நான் சந்தேகப்படும். ஏனென்றால் நமக்கு ஒரு எதிரி உண்டு என்று வேதம் தெளிவாய் சொல்றது, நமக்கு ஒரு போராட்டம் உண்டு என்று வேதம் தெளிவாய் சொல்றது. போராடுறவன் தான் ஜெயிக்க முடியும். வெளிப்பட்ட விஷயத்தை நான் பார்க்கிறோம், ஜெயம் கொள்கிறவன் இவனோ என்றெல்லாம் ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் சொல்றார். சோ நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் போராட்டம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாடுகளுக்குள்ள கடந்து செல்வார், ஒவ்வொருவருக்கும் சில வேதனைகள், சில கஷ்டங்கள், சில நஷ்டங்கள், நம்ம விரும்பியோ விரும்பாமலோ பல பல வேதனைகள் விருந்தாளிகளாய் நம்முடைய வாழ்க்கையை சந்திக்கத்தான் செய்யறன. அவைகள் நம்முடைய வாழ்க்கையில பல தாக்கங்களை கொண்டு வருது, பல வேதனைகளை கொண்டு வருது, நம்முடைய இருதயங்களை உடைக்கிறது, நம்முடைய நம்பிக்கையை தகர்க்கிறது, நம்மை சோர்வரப்படுகிறது, நம்மை வேதனைப்படுத்துறது, துக்கப்படுத்துறது. என்ன கருமானவர்களே, இந்த போராட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஜெயம் கொண்டுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு காரியம் சொல்லட்டுமா, உங்களோட போராட்டத்தை இன்னொருவர் போராடவே முடியாது, நீங்க தான் உங்க போராட்டத்தை போராடணும். மேபி சம்படி கேன் ஹெல்ப் யூ, உங்களுக்கு யாராவது இன்னொரு ஆவிக்குரியவர்கள் நீங்க போராட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் உங்க போராட்டத்தை நீங்க தான் போராடியா, என்னுடைய போராட்டத்தை நான் போராடித்தனார், ஓட்டத்தை ஓடி முடிச்சா
ரெண்டு திமுத்திய நாலு ஏழில அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்ற நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை மோடி. இடையில இடையில அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள், அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்கள், அவருடைய உயிருக்கு உழவைக்கப்பட்ட நேரங்கள் ஏராளம். அப்போஸ்தல நடவடிக்கையில பவுலுடைய சரித்திரத்தை நாம் வாசித்து பார்க்கும் போது எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக அவர் காணப்படுறான் பாருங்க. ஒரு வசனம் நான் வாசிப்போமே, எபேசியர் மன்னிக்கணும், ஒண்ணு கொரிந்தியர் 15:32 படிங்க சீக்கிரம். ஒண்ணு கொரிந்தியர் 15:32. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து ஒரு வார்த்தை சொல்ற, நல்லா கவனிங்க. ஒண்ணு கொரிந்தியர் 15:32 படி.
நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன?
சரி, எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று மனுஷர் சொல்ற பிரகாரமாக சொல்றேன், நல்லா கவனிங்க. எபேசு பட்டணத்துல துஷ்ட மிருகங்களோடு நான் போராடினேன்னு சொல்றாரு, என்ன கவனிங்க. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறிப்பிடுறாரு, என்னத்தை சொல்ல வர்றார். அங்க எபேசு பட்டணத்துல பவுல் சிங்கத்தோட போராடு, எபேசு பட்டணத்துல புலியோடு சண்டை பிடிக்கிறது, எபேசு பட்டணத்துல கரடியோட யுத்தம் பண்ணிடு. அவர் சொல்ல வர்றது என்ன தெரியுமா, துஷ்ட மிருகங்களோடு போராடினேன்னு சொல்றாரு, மனுஷர்களோடு, சுவிசேஷத்துக்கு விரோதமான விரோதிகளோடு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான விரோதிகளோடு, தேவ பகைஞர்களோடு மகா போராட்டங்களை அவர் சந்திச்சிருக்கார். சொல்றாரு, துஷ்ட மிருகங்களோடு நான் போராடினேன், பற்பல நேரங்களிலே கற்கள் கல்லால் எறிந்து சாக போற சூழ்நிலை வந்திருக்கு, ஆனாலும் திரும்ப எழும்புவான், ஓடுவான். இன்னும் ஒரு காரியம் நாங்கள் குறிப்பா சொன்ன கவனிங்க, வாழ்க்கையில ஒரு இலக்கோடு வாழுகிறவர்களுக்கு போராட்டம் அதிகம் உண்டு. ஒரு இலக்கோட வாழ்க்கையில ஒரு இலக்கோட ஒரு கோல் ஒரு வாழுகிறவர்களுக்கு அதிக போராட்டம் உண்டு. சரி, மனுஷர் பிரகாரமாக நான் சொல்றேன், இன்னைக்குதான் புட்பால் மேட்ச் எல்லாம் ரொம்ப பிரபலியமா இருக்குது இந்த ஐரோப்பாவில் பாருங்க. ஒரு கோல் போடுறதுக்கு அவங்க என்னே பாடுபடுறாங்க, நான் என்னுடைய பார்வையில உயிரை கொடுக்குறாங்க, செத்தால போறாலும் உயிரை கொடுக்குறாங்க, கொடுத்து விளையாடுறோம் பாரு, எப்படியாவது ஒரு கோல் போட்டு வந்துடணும். 125 மில்லியனுக்கு ஒரு பிளேயர் போயிருக்கிறாரு, பிள்ளை போயிருக்காரு அமெரிக்கால, 125 மில்லியன் ஒரு பிளேயர் வித்திருக்காங்க, உயிரை கொடுத்து விளையாடு, செத்தாது சார் கோல். என்ன கருமானவர்களே, ஒரு இலக்கோடு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக போராட்டம். நான் இந்த உலக தலைவர்கள் சிலவருடைய சரித்திரத்தை படிச்சிருக்கேன், அவங்க எப்படி எல்லாம் பிரசிடண்ட் ஆயிருக்காங்க, எப்படி பொலிட்டிக்கல் லீடர் ஆகியிருக்காங்க, எப்படி இந்த என்ன சக்கரவர்த்தி ஆகியிருக்காங்க எல்லாம் கொஞ்சம் பார்க்கும் போது நமக்கு மை கூச்சரி. எப்போயும் அவங்களுடைய சரித்திரத்தை நாம் படிக்கும் போது, அல்லது அமெரிக்காவை வாழ்ந்த அருமையான ஒரு ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன், அவருடைய காலத்தில் ஏற்பட்ட அமெரிக்காவில் ஏற்பட்ட உள்நாட்டு கலவரத்தில் அவருடைய ஸ்டோரி எல்லாம் வாசிக்கும் போது நமக்கு சவாலாக இருக்கு. எனக்கு அருமை, ஒரு ஒரு இலக்கோடு வாழ்கிற ஒவ்வொருவரும் போராட்டங்களை சந்திச்சுதான் ஆகும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு இலக்கு இருந்திருக்கு தெரியுமா, பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருந்திருக்குது. அவர்தான் சொல்றாரு, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, உங்களுக்கு தெரியும் இல்லையா, இலக்கை நோக்கி பின்னானவைகளை மறந்து. என் வாழ்க்கையில பல கசப்பான அனுபவங்கள் இருக்குது, பலரால ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், பலரால வேதனைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், பலரால தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், பல கஷ்டங்கள் வேதனைகளை அனுபவித்திருக்கிறேன், ஆனாலும் இலக்கை நோக்கி தொடர்கிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன். ஏதாவது இலக்கை தொடரும், பிடிக்கணும், தொடணும், அதை அடையணும், முன்னானவர்களை நோக்குகிறேன். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருந்தது, அந்த இலக்கை அவர் சென்றடைந்தார். ஆவே தான் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொடி, ஓட்டத்தை ஓடி முடித்தேன். இன்றைக்கு சிலர் ஓடுகிறார்கள் இடையிலேயே தங்கள் ஓட்டத்தை ஸ்டாப் பண்ணிவிடுறாங்க, அதை ஸ்டாப் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்து என்னப்பா வாட் ஹேப்பன்டு. அதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கம்,
அது சரியில்லை, இது சரியில்லை, அது அப்படி இது அப்படி, ஆகவே நான் உட்கார்ந்து விட்டேன். ஆனா பவுல் அப்படி செய்யறது ஓட்டத்தை ஓடி முடித்து இருக்கிறார். தன் விசுவாசத்தின் உத்தம குமாரனாகிய திமோத்தேயுவுக்கு இந்த வார்த்தையை 4:7-2 திமோத்தேயுல எழுதுற, நீயும் என்னை பின்பற்றப்பா, நான் எப்படி ஓடினேன், நான் எப்படி வாழ்ந்தேன், நான் எப்படி ஜீவித்தேன், என்னை பார்த்து நீயும் வாழ்ந்து உன் ஓட்டத்தை ஓடி முடியின்றி அந்த விசுவாசத்துல அவனை என்கரேஜ் பண்றதை நான் பார்க்கிறோம். ஆகவே இலக்கோடு வாழ்றவனுக்கு நமக்கு போராட்டம் உண்டு. நான் நம்புறேன் நம்ம எல்லாருடைய நோக்கம் என்ன, எப்படியாவது தேவோட ராஜ்யத்துல போய் சேர்ந்துடணும் இல்லையா? சைனோட ஆமி சொல்லுங்க, எப்படியாவது என்ன கஷ்டப்பட்டா, என்ன வேதனை இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், தங்கள் உயிரை கொடுத்து இயேசு எனக்கு தந்த ரட்சிப்பு, தங்கள் ரத்தத்தை சிந்தி கிரயமா கொடுத்து விலையாக கொடுத்து என்னை ரட்சித்திருக்கேன், ஆத்மா அந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துல போய் சேர்ந்திடணும். முடியுமான அளவுக்கு எத்தனை பேரை அந்த ராஜ்யத்தை கொண்டு சேர்த்தனும், சேர்த்திடணும். லக்கு இருக்கு இல்லையா, போராட்டம். அப்படி இல்லாதவர்கள் தான் அவ்வப்போது வளைந்து கொடுப்பார்கள் உலகத்தோடு. அவ்வப்போது அவர்களுக்கு அதிகமாக போராட்டம் இருக்கு. அவ்வப்போது உலகத்தோடு ஒத்து போறவர்களுக்கு, ஒத்து போறவர்களுக்கு பெரிய போராட்டம் இருக்கு. அவ்வப்போது பாவத்திலே விழுகிறவர்கள், உலகத்தோடு ஒத்து போறவர்களும் வளைந்து கொடுக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு அதிக போராட்டம். ஆனால் ஆண்டவருக்கு என்று உண்மையாக வாழ வேண்டும் என்று தலை நிமித்து நிற்கிற ஒவ்வொருவருக்கும் போராட்டம் இருக்குது. யார் யாரெல்லாம் உண்மையாக இயேசுவுக்காக வாழ வேண்டும், எப்படியாவது ஆண்டவருக்கு ஏதாவது செய்து முடிக்கணும், எப்படியாவது இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் என்று தொடர்ந்து முன்னேறுவர்களுக்கு பல போராட்டம். அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் பிசாசு சீறுவான். ஏன் தெரியுமா, நீ வா பேசாம இருந்து கைதட்டு பாட்டு பாட்டு போ, உன்ன நான் பேசாம. ஆனா உண்மையாக இருக்கணும் என்று தீர்மானம் எடுத்து தலை நிமிந்து நிற்குது. ஆண்டவருக்காக இவர்களை நான் செய்து முடிக்கணும் என்று எழுப்பினில் அப்பதான் பிசாசு பார்ப்பார், இவங்களை விட்டா நம்ம ராஜ்யத்துக்கு ஆபத்து, இப்படிப்பட்டவர்களை எப்படியாவது மடக்கிறான், ஏதோ வித தந்திரங்கள், ஏதோ வித காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை போட்டு நம்மை ஒரு ஸ்தம்பித உள்ளமை கொண்டு வராம. நான் பொதுவாக எதிர்கொள்ளுகிற 7 விதமான ஒரு போராட்டங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக சீக்கிரமா சொல்லுவேன். நான் இந்த செய்தி சொல்றதுக்கு ஒரு நோக்கம், அது தேவன் அறிவார். நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாருக்கும் போராட்டம் இருக்கு. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வித்தியாச வித்தியாசமான போராட்டம், சிலவைகள் சொல்ல முடியும், சிலவைகள் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் போராட்டம். ஆனால் எப்படியாவது இந்த போராட்டத்தில் நாம் ஜெயித்தான் ஆகவும். சரி, ராமேஸ்வரன், நாம் தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக எதிர்கொள்கிற 7 விதமான போராட்டங்கள் நான் சொல்றேன். சீக்கிரம் சொல்லணும், குறிஞ்சிக்கொள்ளுங்க, கவனமா இருங்க. அதுக்கு முதல் ஒரு காரியத்தை நான் சொல்லி அதுக்குள்ள போனால் நல்லா இருக்கும். நடந்த என்னுடைய நண்பர் ஒருவருக்கு சந்தித்த ஒரு காரியம், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கும் என் மனதில் இருக்கு. அதை சொல்லுவேன், உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசத்தை நீங்க பலப்படுறது உதவியா இருக்கு. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவருடைய சாட்சி சொன்னார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்க நம்புறேன். அந்த குறிப்பிட்ட நபர் வாழ்க்கையில பல விதத்திலும் தோல்வி விட்டவர். ஈவன்தோ தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் அவர் தோல்வி விட்டார். வேலை வாய்ப்பு இல்லை, சரியான நண்பர்கள் இல்லை, சரியான விசா வசதி இல்லை. இந்த நாட்டில் எல்லா விதத்தினாலும் தோல்வி, தனிமை ஒரு புறம், பல விதத்திலும் நான் சொல்றது உண்மை சாட்சி. அந்த நபர் இன்றைக்கும் இருக்க இந்த நாட்டில் எல்லா விதத்திலும் தோல்வி விட்டு வாழ்க்கையிலே இனி வாழ்ந்து பிரயோசனம் இல்லை என்று இந்த ரூவர் தெரியும் தானே, ஓடுற ரிவர், அதுக்கு போயிருக்கிறாரு கொதிச்சு சாவம். அங்க போய் அதுக்குள்ள குதிக்கிறதுக்காக அந்த ரிவர் அருகில இவர் நடந்து போயிருக்கார். நடந்து போகும்போது திடீரென ஒரு காரியம் அவருடைய கண்ணப்பட்டது, என்ன தெரியுமா, ஒரு மீன் சாக போற அளவுக்கு காயப்பட்டு, சாக போற அளவுக்கு காயப்பட்டும் அது சாக விரும்பாமல் அந்த தண்ணியை எதிர்த்து அது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழை அடிச்சு 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 அது நீந்தி முன்னேறதுக்கு முயற்சிக்கிறதை இவர் பார்த்திருக்கார்.
இவருக்குள்ள ஒரு எண்ணம், நான் நம்புறேன் அந்த மனிதனை காப்பாற்றுவதற்காகவே தேவன் அப்படியான ஒரு காரியத்தை கொண்டு வந்திருக்கார். நான் விசுவாசிக்கிறேன். அந்த காட்சி இவரை சிந்திக்க வச்சிருக்க, யோசிக்க, இந்த மீன் சாக போற இடம் இருந்தும் வாழ துடிக்கிறதுக்கு எதிர்நீச்சல் போடுது பாரு. இந்த மீனுக்கு இந்த துடிப்பு இருக்குமா இருந்தால் ஏன் மனுஷனாகி என்னால என்னுடைய வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட முடியாமல் சாகணும், நான் வாழணும் என்று திரும்பி இருக்கேன். ஆண்டவர் இயேசு அறிந்தார், ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்தானம் எடுத்தார், இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் இன்னொரு தேசத்திலே இருக்கிறார். இது நடந்த ஒரு உண்மை சம்பவம். என்ன கருமையானவர்களே, எதிர்நீச்சல் போட தேவ பிள்ளைகளுக்கு தெரியும். நாம் ஆளிலே அமிழ்ந்து போக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் எதிர்நீச்சல் போட்டு நாம் ஜெயம் கொள்றவர்களாய், நாம் இலக்கை உடையவர்களாய் நாம் போய் சேரும் இடத்துக்கு நாம் எதிர்நீச்சல் போட்டு நமக்கு தெரியணும். வாழ்க்கையில வர பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்களை பார்த்து அவைகளையே நினைத்து நினைத்து யோசித்து நாம் அமிழ்ந்து போயிடக்கூடாது. நாம் எதிர்நீச்சல் போட நாம் அறிந்தவர்களாக இருக்கோம். சரியான ஆமை சொல்லுங்க. சோ தனிப்பட்ட விதத்துல நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கிற ஆவிக்குரிய ஏழு விதமான போராட்டங்கள் முக்கியமானவைகள். நான் சுருக்கமாகவும் சீக்கிரமாகவும் கடந்து சொல்றேன். முதலாவது நாம் சந்திக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் என்னவென்றால் யூதா எழுத நிருபம் மூணாம் வசனத்தை நாம் படிப்போம். எல்லாருங்க யூதா நிருபம் மூணாவது வசனம்.
பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட
ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக எழுதி உணர்த்துவது எனக்கு நலமாய்க்கண்ட. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசம் என்ன அழகாக எழுதிட்ட பாருங்க. அவர் சொல்றாரு பொதுவான ரட்சிப்பு குறித்து எழுத முற்பட்டிருக்கார். ஆனா ஆவியானவர் அவரை இப்படி வேறு விதமாக டைரக்ட் பண்ணியிருக்கார். இன்னைக்கு நான் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ண வேண்டியவன் அல்ல. பொதுவான ரட்சிப்பு குறித்து எழுதுறதுக்கு உட்கார்ந்த யூதாவை ஆவியானவர் வேறு விதமாக டைரக்ட் பண்ணார். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீ தைரியமாய் போராட வேண்டும் என்று உனக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு ஆவியானவர் தந்த பாரம் அப்பா. சோ நம்ம எல்லாரும் சந்திக்கிற முதலாவது போராட்டம் என்ன தெரியுமா? விசுவாச போராட்டம். விசுவாசிகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய போராட்டம் விசுவாச போராட்டம். இந்த டொப்பிக்கிலே நாம் மனுத்தனமா பேச முடியும், ஆனா நமக்கு சமயம் இல்லை. ஏன் தெரியுமா? சர்வாயுத வர்க்கங்களை குறித்து எபேசியருக்கு நிருபத்தில் எழுதி கொண்டு வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, கடைசியாக இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். சர்வாயுத வர்க்கங்களை குறித்து எழுதி கொண்டு வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியாக சொல்றாரு, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம், அதான் நம்முடைய பாதுகாப்பு. இங்கே நாம் பிசாசு தாக்குறோம். நம்முடைய பாதுகாப்பை எடுத்து விட்டா நம்மை தாக்குவது இலகம் இல்லையா? ஒரு எதிரிக்கு தெரியும். இன்னைக்கு தான் பலவிதமான யுத்த ஆயுதங்கள் கண்டுபிடித்திருக்கார்கள். ஆனா அந்த நாட்களில் நமக்கு தெரியும், வேதம் எழுதப்பட்ட நாட்களிலே என்ன பட்டயமும் கேடகமும் ஈட்டியும் சோன்சோ. அதை விளங்கப்படுத்த சொல்றாரு, விசுவாசம் என்னும் கேடகம், கேடகம். இதை பிடித்துக் கொண்டு நில்லு, உடம்புல நாம் பிசாசை எதிர்க்கிறதுக்கு நமக்கு இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். இந்த விசுவாசம் தான் பிசாசை எதிர்க்கும். இந்த நமக்கு இல்லாவிட்டால் நாம் பிசாசுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆகவேதான் இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்குள்ள பிசாசு அவவிசுவாசம் என்கின்ற விதையை விதைச்சிட்டே இருக்கிறார். நாம் பாடுகிறோம், கை தட்டுகிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், ஆனால் நம்ம அறிந்தும் அறியாமல் நமக்குள் ஒரு அவவிசுவாசம் இருக்குது பாருங்க. இதை நாம் கண்டுபிடிக்காத பட்சத்தில் பிசாசு நாம மேற்கொள்ள அவருடைய கிரியைகளை நாம் அழிக்கிறது கடினம். அவவிசுவாசத்தினால் அவருடைய புனங்கள் வனாந்திரத்திலே விழுந்தது என்று எவ்ரி என்ன இஸ்ரவேலரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த விசுவாசம் தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்குது பாருங்க.
வேதம் சொல்றது 11 அதிகாரம் எபிரேயர் நிருபத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரணம். இந்த விசுவாசம் தேவனை பிரியப்படுத்து, திருப்திப்படுத்து, சாட்டிஸ்ஃபை பண்ணு. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை போட்டு, பல கஷ்டங்களை போட்டு, நாம் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ விதத்திலே வந்து என்னத்தை பார்க்கிறது தெரியுமா? விசுவாசம். என்ன சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு சில பேரு டெலிபோன் கோல்ல அவங்க ஆன்சர் பண்ற விதத்திலேயே ஒரு அளவுக்கு நான் விளையக்கணும். தேர் ஆர் சம்திங் என்ன, எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறோம், வந்து பிறந்து விட்டோம், அவை வாழ்றோம். சொல்லாம சொல்ல பிறம்பு எப்படி ஜெபம் பண்றீங்களா? என்னத்த ஜெபிக்கிற? ஏன் இந்த சேமி சேப்பு போய்த்தானே என்ன? ரெண்டு மூணு ஞாயிறு போய் பார்த்தேன், ஒன்றும் நடக்கில்லை. ஆகவே சுவாசம் ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் என் நாமத்தில் எங்க குடித்தார்கள் அங்கே அவர்கள் மத்தியில் இருக்கிறேன். இது தேவனுடைய வார்த்தை. இங்க பாருங்க, இப்ப நாம இயேசு நாமத்துல கூடி வந்திருக்கோம், நீங்களும் நானும் அவரை கண்ணால பாக்குறோம். ஆனா நாம நம்புறோம், இதற்கு பேர் காணப்படாதவர்களும் நிச்சயம், நம்பப்படுறவர்களும் உறுதி. பதினொன்னு படிக்க, நான் பார்க்கிறேன் ஆனா நம்புகிறேன். ஜெனப்பா மறிச்ச பிற்பாடு இயேசுவை நிராகரித்து பாவத்துல வாழ்ந்து என்ன பாதாளம் போவ? இந்த விஞ்ஞான யுகத்துல வந்து இதை சொல்றிய, எங்க போனோ இருக்கும் வர இஷ்டம் போல வாழணும். This is the time to enjoy the life. Don't put any condition. Don't try to control my life. ஒருவனுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த கூடாது, ஒருவருமே தட்டி கேட்க கூடாது. இது போல அது சரியில்லை, ஒருவரும் சொல்லக்கூடாது. இது என்னுடைய வாழ்க்கை, என் விருப்பப்படி நான் வாழ்ந்தான் ஆவேன் என்று சொல்றவர்களை இன்றைக்கு சர்வசாதாரணமா பார்க்கிறாரு. நீயும் நானும் பாதாளத்தை போய் பார்க்க இல்லை, நீயும் நானும் இன்னும் பரலோகத்தை தரிசிக்க இல்லை. பாதாளம் உண்டு, பரலோகம் உண்டு. நான் அதை நம்புறேன், 100% நம்புறேன். இதற்கு பேர் என்னங்க? அன்றையும் விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்ள அவர்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ள. But we pray, but we don't get any answer from the Lord. What happened? அவர் என்ன சொல்றாரு? See, think about it. நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரு போராட்டம், விசுவாச போராட்டம். நான் சொல்றதை கவனிங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்ப சொல்லுங்க. நாம் ஒவ்வொருடைய விசுவாசத்துக்கு விசுவாசம் வித்தியாசம் இருக்கு. 4 பேர் ஒரு வரிசையில் இருங்க, 4 பேருடைய விசுவாசத்துக்கும் 4 பேருக்குள்ள வித்தியாசம் தெரியுமா? அது மட்டுமா, ஒரு ஒரு வாரத்துல 7 நாளுங்க, 7 நாளும் நம்முடைய விசுவாசம் ஒரே லெவல்ல இருக்காது. அது நீங்க ரைட், நம்முடைய விசுவாசம் எப்பயும் ஒரே லெவல்ல இருக்குது. பாருங்க, பல பிரச்சனைகள் எதிர்பாராம நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கும் போது மலை போல விசுவாசத்தை கப்பல் வாரம் வைக்கல. பாருங்க, ஐயோ இப்படி நடந்து அப்படி நடந்து, ஐயோ அதுக்கு முன்பு நேற்று இன்றைக்கு பிரச்சனை வந்துட்டு, ஐயோ நம்முடைய விசுவாசம் ஒரே லெவல்ல இருக்கிறது. ஆகவேதான் நாம் விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்றதுக்கு நாம் முயற்சி செய்யணும், போராடணும். இந்த ஃபெய்த்தை காத்துக்கொள்வதை எப்படியாவது தேவ வார்த்தையின் அடிப்படையில் நீ கேட்டு உனக்குள்ள வளர்த்துக் கொள்ளுற இந்த மாபெரும் விசுவாசத்தை உடைக்க தகர்க்க சத்துரு போடுகிற கண்ணிகளில் உன் விசுவாசத்தை காத்துக்கொள்வது உன்னுடைய கடமை. உனக்குள்ள ஆண்டவர் ஆரம்பித்த அந்த மகிமையான விசுவாசத்தை நீ இழக்க. எனக்குள்ள விசுவாசத்தை ஆரம்பிச்சோம் தெரியுமா? அந்த அம்மா அப்பாவும் இல்லை,
இயேசு எனக்குள்ள விசுவாசத்தை தொடக்கிடுங்க. அதை முடிக்கும் வரைக்கும் நான் அதை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பு நமக்குள்ள இருக்குது பாருங்க. சரியான ஒரு ஆமேன் சொல்ல போறாங்க. இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீ என்ன என்ன முயற்சி எடுக்கிற? லிசன், கவனி, உங்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள பாதுகாக்க என்ன முயற்சி எடுக்கிற? அறியாதவர்கள் போல இருக்கிறவங்க, நிர்விசாரம் போல அவன் வந்து உள்ள மேய்கிறான், நமக்குள்ள அவ விசுவாசம் இருக்கிற விதைகளை விசுவாசம் விதைக்கிறான். தேவ வார்த்தையை கேட்டு 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 அருமையாக பெருமையாக வளர்க்கிற அந்த விசுவாசத்தை விசுவாசம் வந்து திருடுகிறான். ஆனா நாம ஒரு நிர்விசாரமாக இருக்கிறோம். எந்த ஒரு வார்த்தை, அது படிப்பாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், மனிதர்களுடைய வார்த்தைகளா இருக்கலாம், உறவா இருக்கலாம், உட்கார இருக்கலாம், ஆனால் தேவன் நமக்குள்ள உருவாக்கின அந்த செய்தியை உடைக்கிறதுக்கு எதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது? அதுதான் நீதிமொழியில் நாளாம் அதிகத்தின எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்து. இன்னொருவர் உன் இருதயத்தை காக்க முடியாது, நீதான் அப்ப அதை காக்கணும். உன் விசுவாசத்தை நீதான் காக்கணும், ஏன்னா நீதான் உன் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். செகண்டர் ஆமே சொல்லுங்க. ஹலோ, ராமே சொன்ன, இது ஒரு போராட்டம், விசுவாச போராட்டம் போடு. இரண்டாவது நாம் பார்க்க வேண்டிய இரண்டாவது போராட்டம் தெரியா போங்க, எபிரேயர் 12 நாலாம் வசனம், 12 ஹீப்ரூ 12
பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதென்ன ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை.
இரண்டாவது போராட்டம், முதலாவது நமக்கு விசுவாச போராட்டம், இரண்டாவது நம்முடைய போராட்டம் தெரியுமா, பாவத்துக்கு விரோதமான போராட்டம். அந்த வசனம் சொல்லுது, ரத்தம் சிந்துற அளவுக்கு நீங்க என்ன எதிர்த்து நிக்கலையே அப்படின்னு அர்த்தம் என்ன? பட் மீனிங் கவனிங்க, இந்த டைரக்ட் அதுல அர்த்தம் என்ன தெரியுமா, ரத்தம் சிந்த வேண்டி வந்தாலும் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கும். இது ஒரு போராட்டம், பாவத்துக்கு விரோதமான போராட்டம். இதத்தை நாம் கலத்தில நாம் பார்க்கிறோம் இல்லையா, ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் என்ன செய்ய போராடுது? எங்க உள்ள நம்முடைய ஆவியும் நம்முடைய மாமிசம் உள்ள சண்டை பிடிக்குது. இதையே சில பேருக்கு நிதானிக்க முடியலையே. எப்படி நாம் ஜெபிக்க ஜெயிக்கிறது, எப்படி நாம் விசுவாசத்தை காத்துக்கொண்டது, எப்படி ஓட்டத்தை ஓடி முடிக்கிறது? ஹலோ, I stay here. நம்முடைய மனம் ஒன்று விரும்புது, நம்முடைய ஆவி ஒன்று விரும்புது, நம்முடைய மாமிசம் இன்னொன்று விரும்புது. உள்ளுக்கு போராட்டம் நான் உங்களை முந்தி சொல்லியிருக்கேன், கவனி, உள்ள தோத்து போனவன் வழியிலேயே தோத்து போனான். தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இந்த உலகத்தில் நீங்க எதையும் ஜெயிக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள இருக்க இந்த போராட்டத்தில் தோத்து போன எல்லாமே தோல்விதான் போகும். நம்முடைய மாமிசம் பாவம் செய்ய துடிக்குது, ஆனா உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியோ பாவம் செய்ய வேண்டாம்னு சொல்லுது. நமக்குள்ள இருக்க தேவ ஆவியானவர், நமக்குள்ளே வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பாவம் செய்யாமல் இருக்க நமக்கு பக்த பலமாக இருக்கிறார். ஆனா சிக்கிற வேலைகளில், ஏன் தற்பலன் தடவைகளில் தேவ ஆவியோட உள் உணர்வையும் மீறி மாமிசத்துக்கு இடம் கொடுத்து பாவம் செய்து விழுகிறோம். சிக்கிற காரியங்கள் வெளியிட தெரியும் மற்றவனுக்கு, சிக்கிற காரியங்கள் வெளியில மற்றவனுக்கு தெரியாது. பட் we are trying to worship the Lord. Hallelujah. யாரு காண்றது? உள்ள நடக்கிறத யாரு காண்றது? ஏவான் பழத்தை பார்க்கிறான், அதை முதலே அனுபவிச்சுட்டான், அதை ரசிக்கிறான், அதை ருசிக்கிறான். பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு ஏற்றது. இதுல ரகசியம் என்ன தெரியுமா, ஏற்கனவே இந்த பழத்தை சாப்பிட்ட அனுபவம் அவளுக்கு இல்லவே இல்லை. எனக்கு இதான் ஆச்சரியம், அவள் வேற பழத்தை சாப்பிடுது, ஆனா இந்த பழத்தை அவள் ஏற்கனவே என்ன சாப்பிட இல்லை. இதுக்கு டேஸ்ட் அவளுக்கு தெரியாது, ஆனால் பைபிள் சொல்லுது அவள் உள்ளுணர்வை வெளிப்படுத்துது. பார்வைக்கு இன்பம், இன்றைக்கு பார்வைக்கு இன்பத்துல விழுந்த உடனே எழுந்தெல்லாம் கிடக்கிறா தோத்திரம் இன்றைக்காவது ஏன் சொல்லாம கருத்து. பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு ஏற்றது, சாப்பிட இல்லை, ஆனால் ஏற்கனவே விழுந்துட்டான். சாப்பிடுறதுக்கு முன்பே பழத்தை அவள் புசிச்சிட்டாள், கட்சியின் அவளுடைய ஆவியிலே அவள் விழுந்துட்டான்.
அதை பார்த்து ஆதாமும் தொப்பண்டு ஏவாழ்ற கால தொப்பன் விழுந்துட்டா. உனக்கு பின்னால நானும் வாரு. நம்முடைய ஆவி ஒண்ணு விரும்புது, நம்முடைய மாமிசம் ஒன்று வரும். செய்ய நம்முடைய மாமிசம் சொல்லுது, செய்யாதேன்னு நம்முடைய ஆவி சொல்லுது. உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி நமக்குள்ள, நம்முடைய ஆவி செத்து போயிருந்தது. ஆனால் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட கட்சிக்கு அனுபவத்துக்குள் வரும்போது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே தேவ ஆவி என்பவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். அவதான் நான் ரோமர் 8 மதியில மாத்திக்கிறோம் இல்லையா, எவர்கள் தேவ ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். பாவத்தை செய்யும் போது, செய்ய போகும் போது ஒரு பயம் நமக்குள்ள, நம்முடைய மனசாட்சி, நம்முடைய ஆவி நமக்கு உறுத்துவது, நோ இட் இஸ் ராங். ஆனாலும் நம்முடைய வைராக்கியம், நம்முடைய மாமிசம் சரி உள்ளே போராட்டம். இது தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம் இருக்கிற போராட்டம், உலகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த போராட்டம் இல்லை. அவன் விரும்புறதை செய்கிறான், எதை விரும்புறனோ அதை செய்யறான், அவன் போறான், அவனுக்கு இந்த போராட்டம். ஆனா தேவ பிள்ளைகளாக நமக்கு மாத்திரம்தான் மாமிசத்தோடும் ஆவிக்கும் மாமிசத்துக்கும் நமக்கு தான் போராட்டம். கலாச்சாரத்தின் தெளிவா நான் வாசிக்கிறோம் இல்லையா, ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஒன்று ஒன்று என்ன செய்தோம். 4:12 4 பார்க்கிறோம், ஒண்ணு ஒன்று போராடிச்சு. கவனிங்க, இந்த போராட்டம் சாகும் வரைக்கும் இருக்கு. 80 நிரம்பின கிழவனுக்கும் இந்த போராட்டம் இருக்கு, சாகும் வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கு. ஆவிக்கும் மாம்சத்துக்கும், சொந்த மாம்சம் ஒன்னே ஒன்று போராட்டம், பாவத்துக்கு விரோதமான போராட்டம். பழைய பாட்டு பக்தர்களை நான் பார்க்கிறேன், அவருடைய வாழ்க்கை நமக்கு சவாலா இருக்கு. யோசேப் பாவத்தை செய்யறதுக்கு அவருக்கு நல்ல வாய்ப்பு, ஆனால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறது எப்படி, ஓடி நான் பார்க்கிறேன். தானியர் இந்த சுவையான ஆகாரத்தினால் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம். He had a decision in his life. பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு தீர்மானம் என்பது மறக்கக்கூடாது. ஆண்டவருக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் செயல்படுறதும் லட்சியம் நோக்கி தொடர்றதும். இதை சொல்லியும் புரியுது எங்க, நானும் சொல்லிட்டே இருக்கோம். The holy life, பரிசுத்த வாழ்வு என்பது ஒரு decision, ஒரு தீர்மானம், தீர்மானித்து லட்சியம் நோக்கி தொடர்றது. இட் இஸ் ஹோலி லைஃப். இன்னைக்கு நீ நானும் வாழ்றது போல அவனும் பாபிலோன் தேசத்திலே அருவறுப்பு நிறைந்த தேசத்திலே தான் தானியன் வாழ்ந்திருக்க. அவனுக்கு எல்லாவித ஆகாரமும் புசிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு வந்துட்டு, ராஜ புத்திரர்கள் சாப்பிடக்கூடிய எல்லாவித சாப்பாடு வகைகள். ஆனா அவன் சொல்றான், அரண்மனையில் இருந்தோட சொல்றான், இவைகளை புசித்து என்னை நான் தீட்டுப்படுத்தக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, இவைகளால் என்னை நான் தீட்டுப்படுத்தி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறது எப்படி, அவன் வேண்டாம். பாவத்துக்கு விரோதமான போராட்டம் என கருமானவர்களே, இதுல நான் நீயும் இந்த காலத்துல நீயும் நானும் ஜெயித்தனாக நம்ம ஜெயங்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கோம். ஜெயங்கொள்ளவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். வழிபட்ட விஷயத்தை நான் வாசிக்கிறேன், நாம் ஜெயங்கொள்வதற்காகத்தான் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்க தெரியுமா. பாவத்துக்கு விரோதமான போராட்டம் போகட்டும். 3 பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமான போராட்டம் எபேசியர் 6:12 படிங்க. எபேசியர் 6:12,
ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல சுரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின்
மண்டலத்தில் உள்ள
நமக்கு
பொல்லாத ஆவிகளின் சேதியோடும் நமக்கு என்ன உண்டா, போராட்டம். ஹலோ, தூங்காதே, கொஞ்சம் சரியா இருக்கு. வான மண்டலத்தில் என்ன இருக்குதான், பொல்லாத ஆவிகளின் சேனை. இந்த பொல்லாத ஆவிகள் சேனை இன்னும் ஸ்டில் இன்னும் ஆகாயத்தில் தான் இருக்குது. இது எப்ப இவங்க கீழே வர போறாங்கன்னு சொல்லி வெளிப்பட்ட விஷயத்தை நான் வாசிக்கிறோம். அது வேறு படிச்சு பாரு, அது வரைக்கும் அங்க இருக்கணும். அங்க இருந்தோம்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான் பிசாஸ். ஏற்கனவே ஆதியில தேவனோடு இருந்தோம், இப்ப மத்திய ஆழத்துல இருக்கும் வாழ்த்தோம். ஆனா வழிபட்ட விஷயத்தை நான் பார்க்கிறேன், கீழே தள்ளப்பட்டான். வானம் மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவின் சேனைகளோடு உனக்கும் எனக்கும் போராட்டம் இருக்கையா? யுத்தத்தில் இருக்கிற எப்படி இருப்பான் நான் உங்களுக்கு சொல்லாமலே தெரியும் இல்லையா? யுத்தத்தில் இருக்க சோர்ந்து போயிட்டோம் பாடுத்துதான். என்ன தான் பாக்குறோமே, நான் இந்த உலகத்தில் எத்தனை விதமான போராட்டம், புது புது யுத்தம் எல்லாம் வரும், புது புது யுத்தம், யுத்த விதிகள் பல விதங்கள். எப்படி மனுஷனை அழிக்கிறது, எப்படி இன்னொரு நாட்டை அழிக்கிறது, அந்த குண்டு இந்த குண்டு, அந்த 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 ஆயுதம் இந்த ஆயுதம், புது 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 கண்டுபிடிப்பு எல்லாம் எதுக்கு தெரியுமா? மனுஷனை அழிக்கிறது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? விஞ்ஞான் அறிவு பெருவி கோபண்டு காலிய புது சொல்லப்பட்டது. அறிவு பெருகி மனுஷன் அழிவுக்கு கொண்டு போய் கொண்டு, விஞ்ஞானம் நல்லது ஆனால் அதை பாவிக்கிறதை பொறுத்திருக்கு. பாரு, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். நீங்க அறியீங்களோ அறியனையோ உங்களுக்கு போராட்டம், உங்களை உழுத்துவதற்கும் உங்களை அசுத்தத்துல தள்ளுவதற்கு, உங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு, உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு ஒருத்தர் சுத்தியே தெரிகிறார். பேதுரு தெளிவா சொல்ற, கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுக்கலாம், யாரை பின்மார்க்க மாத்தலாம், யாரை தேவனை விட்டு பிரிக்கலாம், யாரை இலக்க விட்டு தள்ளலாம், யாரை சோர்வுடைய பண்றது, யார ஸ்தம்பிதன்மை கொண்டு வரும், சுத்தி 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 திடுறாய்யா, சுத்தி சுத்தி திடுறா. யாரை பிடிக்கிறது இல்லை, எவரை பிடிக்கிறது, யார் அக்டிவா இருக்கா, யாரு சுத்தமா இருக்கா, யார் நீதியா இருக்கா, யார் உண்மையா இருக்கா, தர்றா 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 தக, ஓஹோ இவரை விடக்கூடாது. சொல்லாத ஆவி சேனைகளோடு உனக்கும் எனக்கும் போராட்டம். இந்த போராட்டத்துல நீ ஜெயிக்கிறதா உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ள. பாவத்துக்கு விரோதமாக நீ எதிர்த்து நீங்கள் மட்டுமல்ல, அடுத்த காரியம் முக்கியமான காரியம், நம்ம எல்லாரும் போராடுற இன்னொரு காரியம் ராசி ரோமர் 15:2 அல்லது கொலோசியர் 4:12 படி. கொலோசியர் 4:12 அல்லது ரோமர் 15:2
பாவம் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்களை எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார்.
தன் ஜெபங்களில் உங்களுக்காக என்ன செய்யறான? எப்பொழுதும் ஹலோ என்ன செய்யறான்? போராடுறான். அடுத்த போராட்டம் என்னது? நாம் எல்லாம் சந்திக்கிற போராட்டம் ஜெபத்தில போராட்டம். அப்பா இதேப்பா சொல்றீங்க, அதான் பிரச்சனை இருக்கு. எங்க எத்தனை ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? கயத்தை படுத்து தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த அந்த காரியத்தை செய்யறது, இந்த காரியத்தை செய்யறது, அங்க ஓடுறது இங்க ஓடுறது, அந்த கோல் இந்த கோல் எல்லாம் ஏன்னா சண்டேஸ் ஃப்ரீ டே, வீட்டே இருக்கணும். அந்த கோல் பண்றது, இங்க கோல் பண்றது, அங்க ஓடுறது, இங்க ஓடுறது, அதை இதை எல்லாம் செய்யறது, எல்லாத்தையும் ஜிஜிட்டு வந்து கொண்டுறது. ஆனா ஒரு ஓய்வு நாளை எப்படி கைக்கொள்ளணும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லும். அந்த நாள் தேவனுக்கு பழைய ஏற்பட்ட பார்க்க அடுப்பு கூட மூட்டக்கூடாது, சமைக்க கூடாது. இது கமாண்ட்மெண்ட், இது ஒரு கட்டளை பழைய ஏற்பாடு. அது மட்டுமல்ல, நான் இந்த காலம் யோசிங்க, இந்த இந்த ஓய்வு நாள் அதான் சபாத் ஓய்வு நாள், தேவனுக்குள்ள நாள் வீட்டில் அமர்ந்திருக்கணும் தேவனோட சோழ. ஆனா இந்த ஓய்வு நாளுக்கு ஒரு அழுத்த நாளும் இருக்கு, அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிக்கிறதுக்கு முதல் நாள் ஆயத்த நாள், அந்த ஆயத்த நாளிலே ஜனங்கள் தங்களை ஆயத்தப்படுத்தணும், ஓய்வு நாளிலே அதை பரிசுத்தமாக கைக்கொள்றதுக்கு. அப்படி இருக்கு பாரு, சனிக்கிழமை சபாப்தி அதாவது ஓய்வு நாள் பைபிள் மொழி பழைய ஏற்பாடு. ஆனா வெள்ளிக்கிழமை ஆயத்த நாள். இந்த சனிக்கிழமை ஓய்வு நாளிலே தேவனை பரிசுத்தமாக அனுசரிக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை அவர்கள் ஆயத்தமாக எப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறப்பார். ஒருத்தன் வரகு பொறை கொண்டிருக்கிறான் ஓய்வு நாள், அவங்களை கண்டுபிடிச்சு கொண்டு போசன மோசனம் போற அவனை பிடிக்கிற ஆண்டையில மோசம் ஆண்டிருக்கிற ஆண்டவரே ஓய்வு நாள் வரகு பொறுக்கிக்கலாம். என்ன செய்யறது? ஒரு கதையும் இல்லை, ஆளை வெளியில கொண்டு போ, கண்டவங்க எல்லாரும் கல்லாறு கேட்டு கொல்லப்படுவோம். தெரியும் விறகு பொறுக்கி இருக்க
ஆண்டவர் சொன்ன கொண்டு போய் பாளையத்துக்கு முடியல. யார் யாரெல்லாம் முறையப்புறத்துல கண்டாலும் அவங்க எல்லாம் கல்லறிக்குது சாதகம். இப்ப நாம சொல்ல முடியுமா தேவன் அன்பில்லாதவர் சொல்ல? ஏற்கனவே இப்படி இப்படி செய்யாது என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கார். நாம ஆண்டவரை பரீட்சை பார்க்கணும். கட்டளைகளை மீறி, கச்சிதமாக கட்டளைகளை மீறி, கவனமாக தேவனுக்கு விருப்பம் இல்லாம வாழ்ந்து கொண்டு எப்படி தேவன் நம்மளை நடத்துறது, பேசுறது, ஆசீர்வதிக்கிறது, அபிஷேகிக்கிறது, அன்பு கூறுறது, சோ அண்ட் சோ. ஓய்வு நாளுக்கு ஒரு ஆயத்த நாளே ஆண்டவர். சண்டே ஒரு நாள் அது தேவனு புரியும். ஏன் அதை நம்ம பிரிச்சு வைக்கக்கூடாது? நமக்கு தான் பல காரியங்களை பிரிக்க தெரியும். அது இதுக்கு, இது அதுக்கு, சோ அண்ட் சோ. ஏழு இந்த நாளை தேவனுக்கு நாம் ஒதுக்க கூடாது. ஏழு நாள் நாம் வேலை செய்யறோம், ஐ மீன் ஆறு நாள் வேலை செய்யறோம். ஒரு நாள் அந்த நாள் தானா அத்தனை வேலைகள், இத்தனை காரியங்கள் செய்யும். அதுல நம்முடைய மனதை போடுறபடியால சரியாக ஆண்டவர் நாம ஒரு நாளாவது ஆண்டவர் சரியா தேட முடியாது. இது சொல்ற கம்ப்யூட்டர் சட்ட சட்டத்தை நான் ஃபீட் பண்றேன், எல்லாம் அழிக்கிறதுக்கும் சேர்க்கறதுக்கும் இது கம்ப்யூட்டர் கீழவா. சோ ஜெபத்துல நம்ம எல்லாருக்கும் போராட்டம். நான் அதை சொன்னேன் இல்லையா, ஒரு தேவனுக்குள்ள காலை எழும்புனா முதலாவது அவனுடைய மனதில் என்ன வரும் தெரியுமா? இன்றைக்கு நான் சொல்லிக்கிறேன், நேரம் இருக்கிறது இல்லாத சமயத்தில் அவசரத்துல போறது கொண்டது அது வேற. ஆனா உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனோ மனுஷியோ அவன் காலையில இத்தனை எலும்புன உடனே அவனோட மனதில் வர வேண்டியது என்ன? ஐ வாண்ட் டு மீட் மை லார்ட், நான் என் தேவனை சந்திக்கிறது. ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம், ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் தி டைம் வித் ஹிம். அவரோட நேரம் நான் செலவழிக்க, இன்னைக்கு நான் செய்யும்படி ஏராளம் காரியம் உண்டு, இட்ஸ் ஓகே. பட் இதற்கு நமக்கு முன்னுரிமை யார்? இந்த வாழ்க்கையில முதலிடம் யோசி. உண்மையான ஒரு தேவ மனுஷன், தேவ ஆவியப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்கோ மனுஷிக்கோ அவன் காலை எழும்பினான் முதலான ஒரு எண்ணத்துல வரவனே நினைவு தேவனை தேடணும், ஆண்டவரை தேடணும். நாம் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கா விடுறோம், அது அதுக்கு அதை நான் சொல்ல முடியல. ஆனா முதல் நமக்குள்ள எழும்போடி நினைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு எழுப்பினத்தை என்னத்தை சமைக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை காலை எழும்பினத்தை சேர்க்கி போடும், என்ன உடுப்பு போடுறது, எதுக்கும் அடிமைகள் இல்லையே. ஒரு மனுஷன் எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவன் அதுக்கு அடிமையா இருக்கு என்று பைபிள் சொல். சிலர் சில காரியங்கள் அடிமைப்படுத்தி அதை மூளை இல்லாமல், சிலருக்கு டிவி, என்னால இன்றைக்கு என்னால டிவி பார்க்க இல்லாமல் இருக்கு ஏதாவது பாருங்க. அங்க அந்த நாடகம் இந்த நாடகம் இப்பதான் எல்லாம் என்ன காட்டு காட்டு போட்டு என்னெல்லாமோ படங்கள் எல்லாம் வருதுன்னு சொல்லிக் கொள்கிறாரு. பேசிக்கொள்றதுகள் காதல கேட்கிறது, யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. புத்திர மச்சில் இருந்து ஆணையிட வந்து என்ற பைபிள் சொல்லு தோத்திர அல்ல. கல டிவி, அந்த அந்த படம் இந்த படம், இந்த காட்டு போட்டா அந்த படம் வரும், அந்த காட்டு போனா இந்த காட்டு படம் வரும், இதுல இது புரியா போகுது, தொடர்காத போகுது, தொடர் நாடம் போகுது. தேவையான டிவிக்கு முன்பாக இருந்து எவ்வளவோ நேரங்களை வீணாக்குறோம். ஆனா ஒரு கொஞ்ச நேரம் ஜீவனுள்ள வாழ வச்சிருக்க, என்னை வாழ வச்ச தெய்வம், உனக்காக எனக்காக உயிர் கொடுத்த தெய்வத்தை முகத்தை தேடி கொஞ்ச நேரம் உட்கார்றது நமக்கு வக்கில் வட பிச்சு. நம்ம எல்லாருக்கும் ஜெப வாழ்க்கையில போராட்டம். நாம் ஜெபிக்க உட்கார்ந்தா எனக்கு நான் சொல்லணுமா? There are some people, you are struggling in your mind. You know why? You cannot pray properly. எனக்கு நல்லா தெரியும், நான் சொல்ற தேவனுக்கு முன்பாக சிலர் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க ஜெபிக்கிறதுக்கு முழங்கால் போட்டா உங்களால சரியா ஜெபிக்க முடியாது. உங்களுடைய சிந்தனையில உங்களுக்கு போராட்டம். You are struggling in your mind. ஜெபிக்க விரும்புறீங்க, முழங்கால் போவீங்க, ஆனா சரியாக ஜெபிக்க முடியாதபடி பல சிந்தனைகள் உங்களை அலங்கரிக்குது. உங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களோ
அல்லது நீங்கள் கேள்விப்பட்ட சம்பவங்களோ அல்லது நீங்கள் அநீதி என்று நினைக்கிற காரியங்களோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அலங்கரிக்குது. பாருங்க, அவைகள் நம்மளை டொமினேட் பண்ணுது. அவைகள் பிசாசின் ஆயுதங்கள். வை சரியானபடி தேவனை தொடர்பு கொள்ள முடியாமலும் சரியானபடி தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணாமலும் தடை செய்கிறவைகள் பிசாசின் ஆயுதங்கள் இல்லையா? யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் நமக்கு ஜபத்துல போராட்டம் இருக்குது, உண்மைதான். சில பேருக்கு ஜபிக்க உட்கார்ந்தா வருது தூக்கம் வந்தமா, சில பேர் முழங்கால போ முழங்கால், சில பேருக்கு படுத்தாலும் தூக்கம் வருது இல்ல, சில பேருக்கு முழங்கால் போட்டு ஜபிச்சாலே அவன் தூக்கம் போறான், ட்ரெயின் போகும் அப்படி தோத்திர அலையிடுவையா? சொல்லுவாரு, தேவன் தங்களுக்கு தனக்கு பிரியமானவளுக்கு நித்திரை அளிக்கிறார், அவர்கள் நித்திரை இன்பமாக இருக்கும். ஏன்னா அவர்கள் வசனம் நான் தெரியும் பாருங்க, அந்தவன் அதான் இந்த நிலவ பாருங்க. எல்லாருக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கிறது முழங்கால் போடும் பொழுது பிசாசு நடுங்கிறான். எப்படியாவது நம்முடைய ஜெபத்தை குலைக்கிறது பிசாசு நோக்கமா இருக்கு. முந்தி ரெண்டு மணிச்சாலும் ஜெபம் பண்ணேன், இப்ப நான் அரை மணிச்சாலும் நான் ஜெபிக்கிறேன். எவ்வளவா குன்றி போன பாரு, குறைஞ்சு போன இல்ல, வெக்கம் நஷ்டம் கஷ்டம் யாரு? மறுபக்கத்தில் நான் ஜபிக்காத நாட்களுக்காக வெட்கப்படும், துக்கப்படும், வேதனைப்படும். We have to develop our prayer life. நம்முடைய ஜெப வாழ்க்கையில நாம வளரணும். தேவனோடு எனக்கும் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவில நாம வளரணும். ஆண்டவரோடு பேசுகிற நேரம் எனக்கு அதிகரிக்க வேண்டும். நான் சொல்றது அவர் சொல்றதை கேட்கிற நேரம் எனக்கு வேணும். We need a discerning spirit. We have to நாம் சமநிலை உள்ளவளாக இருக்கும். கற்றுக்கொள், அமர்ந்து உட்கார்ந்து அவசரம் இல்லாமல் ஆண்டவர் தேர்தலுக்கு முகத்தை திருப்பன். நான் வாழ்கிற உலகம் அலுவல் நிறைந்த உலக ஒத்துக்கொள், ஆனால் உனக்கு தேவ யாருன்னு தெரியும். நீ உட்காரணும் தேவனை பார்த்து, நீ தேவனை பிள்ளைப்பாவுடைய ஆவி தேவனோட உறவான, உடைய ஆவி தேவனுக்குள்ள கழிகூறணும், உடைய ஆவி தேவனால புதுப்பிக்கப்படணும், உடைய ஆவி தேவனுக்குள்ள பலப்படணும், ஸ்திரப்படணும். ஏன் பாவத்தை எதிர்த்து நிற்க முடியவில்லை? ஏன் அடிக்கடி சோர்ந்து போற? பிகாஸ் நாம் தேவனோடு சரியான நேரம் செலவழிக்கிறது இல்லை. பிள்ளை வளர்ந்து ஆவியில பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் வரைக்கும் வனாந்திரத்தில் குடியிருந்தான் என்று யோவாசானை குறித்து சொல்லப்படுறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வனாந்திரத்தில் இருந்திருக்காயா யோவாசானை? வாய் அங்கு இருந்து இருந்து தேவனோடு உறவாடி 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 தேவனோடு பேசி 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 சைமந்தபோதும் வந்தான் ஐயா. வழியில சிங்கம் போல வந்தான், பெரிய பாம்பு குட்டுகளை வரும் கோபத்துக்கு வகை தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவழியா? இப்பொழுதே கோடரியானது மரத்தின் கீழே வேர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, கறிகூடாத மரபெல்லாம் வெட்டுண்டா. இப்படி யாரு பேசுவார்? முன்பு ஒரு பிரீச்சர் அப்படி பேசினதாக பைபிளை நான் பார்க்க முடியலைங்க. He was a different person பாருங்க. Because தேவனோடு நேரம் செலவழித்து செலவழித்து தேவ பலத்தான நிரப்பப்பட்டு வந்தாங்க. ஓடியில சிங்கம் போல பாரு, அவனுடைய உடுப்பு வித்தியாசம், அவருடைய பேச்சு வித்தியாசம், அவருடைய ஊழியம் வித்தியாசம், அவருடைய லைஃப் வித்தியாசம். இயேசுவே அவனை பார்த்து சொன்னார், ஸ்திரீகள் பிறந்த இவனை போல உலகத்தில் ஒருத்தனும் இல்லை. நலிந்து போயிருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில, மெலிந்து போயிருக்கிறோம் ஆவிக்குரிய ஜீவத்துல. ஏன் நாம் தேவனுடைய பாதத்துல உட்கார்றதில்லை, செமிக்கிறதில்லை, ஆண்டவரோடு உறவாடுறதில்லை. நம்முடைய மனதில் ஏதோ இதெல்லாம் நிறைஞ்சு போய் கிடக்கு, நம்முடைய இதயத்தில் ஏதோ இதெல்லாம் நிரம்பி வலிஞ்சு கொண்டிருக்கு. ஸ்டூபிட். நாம் தேவனை தேடணும், ஆண்டவரை தேடணும், நேரம் செலவழிக்கணும், பாடணும், துதிக்கணும், சோத்தரிக்கணும், மண்டாடணும், விண்ணப்பம் பண்ணணும், ஜபிக்கணும். இது ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளை. இதை குழப்புவதற்கு பிசாசு பல விதத்துல போராடுவார். நாம சில பேர் நான் பார்த்திருக்கேன், பல வீடுகள் விசிட் பண்ண பாரு, போய் ஜபிக்கிறது உட்கார்ந்தா கதைச்சு கொண்டு இருக்கும் வரைக்கும் டெலிபோன் போல வரா அல்லா ஜபிக்கிறது உட்கார்ந்தா அங்க கடக்கடா கடக்கடா கடக்கடா. இவர் உட்காருவாரு, இப்ப என்ன செய்யறது? எழுந்து போய் எடுக்கிறதா? இப்படி இதுல இருக்கிறதா? எழுந்து போனா போவதார் என்ன நினைப்பாரு?
ஆனால் போனாவிட்டா யார் எடுக்கிறானோ என்ன கோளோ அது சரி, இப்ப நாம இருப்போம். இருந்தாலும் அடிச்சுட்டே இருக்குது மனதுல போராட்டம், யார் எடுக்கிறானோ, என்னதுக்கு எடுக்கிறான், எடுக்கிறது போற, எடுக்கிற 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 தோத்திரம் ஏசப்போ. ஆனா அடிச்சுட்டே இருக்கு. சில பேருக்கு ஜெபம் பண்ண உட்கார்ந்தாத்தான் வடிவா ஞாபகத்துல வரும். இன்றைக்கு யாருக்கு கோல் பண்ணணும், இன்றைக்கு யாருக்கு கோல் பண்ணாம விட்டுட்டும், இதெல்லாம் ஜெபம் பண்ணப்போ முழங்கால் கூட இதெல்லாம் ஞாபகத்துல வரும். இன்னும் சில பேருக்கு ஜெபம் பண்ணப்போ உட்கார்ந்தாத்தான் என்ன சமைக்கணும், எங்க போகணும், எங்க வரணும், இதெல்லாம் ஜெபம் பண்ண பீப்புள். இதெல்லாம் ஒரு வித டிஸ்டர்ப் இல்லையா? இவைகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வர காரியம் இல்லையா? இதெல்லாம் நம்ம குழப்புற பிசாசு, நம்ம குழப்புற காரியம். இவைகளை நாம எடுத்து இவைகளுக்கு விரோதமா நாம போராடி நம்முடைய ஜெப ஜீவியத்தை நாம கட்டி எழுப்பினால் ஒழிய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் தலை நிமிர முடியாது. ஆண்டவரோடு செலவழித்து உனக்கு போதுமான நேரம் அல்லது ஒரு நாள் வரும், ஐயோ பரிதாபமா போட்டு நேரம். அடுத்த காரியம் என்ன தெரியுமா? சில பேருக்கு முடிக்கிறேன், சிலருக்கு வீட்டில் போறாங்க, அடங்காத மனைவியோடு புருஷனுக்கு போறாங்க, அவன் கீழ்படியாத மனைவியோடு புருஷனுக்கு போறாங்க. சில புருஷன்மாருக்கும் மனைவியோடு போறாங்க, வீடு நரகம் போல இருக்கு. வேலை முடிஞ்சிட்டு வீட்டை போக விருப்பம் இல்லை, வேற எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலாமே தோணுது. குடும்பத்துல போராட்டம், சில பெற்றோருக்கு பிள்ளைகளோட போராட்டம், இன்னும் சிலருக்கு வேறு சிடத்துல போராட்டம், உறவுகள்ல போராட்டம், இன்னும் என்னை போன்றவர்களுக்கு ஊழியத்துல போராட்டம். சொல்லிட்டே போகலாம் நேரம் கூட நினைச்சு. நாம் ஜெயங்குள்ள அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு போராட்டம் இருக்கத்தான் சார், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டம். சிலது வெளியில தெரியுது, சிலது வெளியில தெரியல. ஆனால் போராட்ட நாட்களிலும் போராட்ட காலத்திலும் நாம சோர்ந்து போயிடக்கூடாது. நாம் ஜெயங்குள்ள அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் பாரு. பரிசுத்தவான்களுக்கு போராட்டம் அதிகம், உண்மையுள்ளவர்களுக்கு போராட்டம் உண்டு, ஜெபிக்கிறவர்களுக்கு போராட்டம் உண்டு, தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு போராட்டம் உண்டு என்று நம்முடைய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனாலும் ஜெயம் கொள்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார். நாம சோர்ந்து போவோமா இருந்தா, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவானால் உன் தலன் கொடுக்கிறது என்று வேதம் சொல்லும். போராட்ட காலங்களில் நாம் கவனிக்கும்படி முக்கியமான காரியம் ஒன்று, நாம் செபிக்கணும், இரண்டாவது வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும், விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும், பரிசுத்தமான ஐக்கியத்தை காத்துக்கொள்ளணும். இதை நான் ஆசைக்காரி எனக்கு அறிமானக்குள்ளே என்ன ஒரு நச்சை, நம்முடைய வாழ்க்கையில என்ன போராட்டத்தை நான் கடந்து போனாலும் நம்மோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு தான் இருக்கிறார். அந்த எல்லா போராட்டங்களிலும் ஜெயம் தர அவர் உண்மையுள்ளவரா இருக்கு. அவர் கடந்து போன பாதை, ஏசு இந்த உலகத்துல மாம்சத்துல வாழ்ந்த போது எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சிருக்க தெரியுமா? இன்றைக்கு இந்த உலகத்துல பிரகாசிக்கிற எத்தனையோ தேவ ஊழியர்கள் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையை போய் கேட்டு பாருங்க. நான் வார ஊழியர்களுக்கு அதை கதைக்கிறது உண்டு. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல காரியங்களை கடந்து வந்திருக்காங்க. அந்த அந்த காரியங்களை அவங்க ஜெயம் கொண்டிருக்காங்க. தேவன் அவங்களை பாவிக்கிறாரு, நடத்துறாரு. பாரு, ஒவ்வொரு உண்மையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பல போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. உண்மையான தேவ விசுவாசிகளுக்குள்ள போராட்டம் இருக்கத்தான் செய்யுது. பழைய பாட்டு பக்தர்கள், புதிய பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் பலவித போராட்டங்களுக்குள்ளே கடந்து வந்துதான் இருக்கார்கள். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பல போராட்டங்களை கண்டு சந்தித்து அவர்களை ஜெயம் கொண்டிருக்கிறார். நாமும் இந்த வழியாக போகத்தான் வேணும். ஆனா ஒன்று நிச்சயம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்து இந்த போராட்டங்களிலே ஜெயம் தர வெற்றி அளிப்பார். யாவரும் தயவு செய்து எழுந்து நிற்பாங்க.